மருத்துவர் வரலட்சுமி நிரஞ்சன் அவர்களின் நலம் வாழ பகுதியில் அளவுக்கு மிஞ்சினால் அமிலமும் நஞ்சு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நம் வயிற்று பகுதியில் அமிலம் சுரக்கிறது. இந்த அமிலம் உணவை செரிக்க வைத்து அதில் இருக்கும் சத்துக்களை உடலுக்கு அளிக்க உதவுகிறது. இந்த அமிலத்தின் அளவு அதிகமானால் ஏற்படும் உபாதைகளை பற்றி இங்கு அறியலாம். நெஞ்சு கரிப்பு, வயிற்று புண். அமிலம் அதிகமானால் வயிற்று பகுதியில் புண் ஏற்படலாம். இது வயிற்று வலி அல்லது நெஞ்சு கரிப்பாக வெளிப்படும். பல வேளைகளில் இது உணவு உண்டால் அல்லது பால் அருந்தினால் சரியாகும். வாயு பிடிப்பாகவும் வெளிப்படலாம். வயிறு உப்புசம் அல்லது வீங்குவது போன்ற உணவு ஏற்படலாம். நெஞ்சு கரிப்பு மார்பில் பரவலாம். இது மார்படைப்பு போலவே இருக்கும். கைதேர்ந்த நிபுணருக்கும் இது ஒரு சவால். அதனால் மார்பு வலி அதிகம் இருந்தால் உடனே மருத்துவமனையை நாட வேண்டும். கருவுற்ற பெண்களுக்கு அமில சுரப்பு அதிகமாகலாம். இவர்களுக்கு வாயு உபாதையும் அதிகம் ஏற்படும். தொண்டை கரகரப்பு, இருமல். அமிலம் தொண்டை பகுதியில் குடிகொண்டால் குரலில் கரகரப்பு ஏற்படலாம். தொடர்ந்து வறட்டு இருமல் உண்டாகலாம். சிலருக்கு இந்த உபாதை வயிற்று வலி, நெஞ்சு கரிப்பு இல்லாமல் தொண்டை பகுதியை மட்டுமே பாதிக்கலாம். சிலருக்கு இரண்டும் இருக்கலாம். இதனை லரிங்கோபரேன்ஜியல் ரிஃப்ளக்ஸ் என்று சொல்வார்கள். இதனை ENT மருத்துவர்கள் மூக்கு பகுதி மூலம் தொண்டையை பரிசோதித்து கண்டறிவர். இரத்த கசிவு. வயிற்றில் புண் ஏற்பட்டால் அதனால் வயிற்று பகுதியில் இருக்கும் இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு வாந்தி அல்லது பேதி ஏற்படலாம். அவற்றில் இரத்தம் கலந்து வரலாம். வயிற்றில் கசியும் இரத்தம் சிறுகுடல் பெருங்குடல் வழியாக வரும்போது நிறம் மாறி மலம் கருப்பாக போகலாம். புற்றுநோய். தொண்டை குழாயின் புண் புற்றுநோய்க்கான அணுக்களாக மாறலாம். நாளடைவில் வயிற்றுப்புண் சரியாக கவனிக்கப்படாமல் இருந்தால் தொண்டை குழாய் ஈசோஃபேகஸ் வயிற்றுடன் கேஸ்ட்ரிக் ஜங்ஷன் இணையும் பகுதியில் மாற்றம் ஏற்படலாம். இதை பாரட்ஸ் ஈசோஃபஜைட்டிஸ் என்று சொல்வர். இது புற்றுநோயாக மாறும் வாய்ப்பு உண்டு. அதனால் இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் அமிலம் குறைக்கும் மருந்துகள் தேவைப்படும். அமிலம் அளவுக்கு அதிகமாக சுரப்பதை தவிர்ப்பது எப்படி? வேளா வேளைக்கு உண்ண வேண்டும். 3 அல்லது 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை உண்ண வேண்டும். பட்டினி கிடப்பதையும் நீண்ட நேரம் உண்ணாமல் இருப்பதையும் தவிர்க்க வேண்டும். காலை உணவு மிகவும் அவசியம். இரவு முழுவதும் உண்ணாமல் பட்டினியை உடைப்பதாலேயே அதற்கு ஆங்கிலத்தில் பிரேக் ஃபாஸ்ட் என்று பெயர். காலையில் உணவு உண்ணாமல் அதிகமாக காஃபி அல்லது தேநீர் அருந்துவது அமிலம் சுரப்பதை அதிகரிக்கும். அமிலம் அதிகமாக சுரக்கும் உணவுகளை அளவோடு சாப்பிட வேண்டும். ஒரு சிலர் அவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஒரே நாளில் அதிகமாக அமிலம் சுரக்கும் உணவுகளை உண்ணாமல் அவற்றை சிறிது சிறிதாக உண்ணலாம். இந்த உணவுகள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடலாம். அதிக காரமுள்ள உணவுகள் எண்ணெய் பண்டங்கள், தக்காளி சாஸ், புதினா, சாக்லேட், காஃபி, தேநீர், வாயு உண்டாக்கும் சில காய்கறிகள், கிழங்கு வகைகள், மசாலா பொருட்கள், பூண்டு, வெங்காயம் போன்றவை அதிகமாக அமிலத்தை சுரக்க வைக்கும். மது அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் அமில சுரப்பை அதிகரிக்கலாம். புற்றுநோய்க்கான வாய்ப்புகளும் இவ்விரு பழக்கம் உள்ளோருக்கு அதிகம். உணவுண்ட பின் உடனடியாக படுக்கக்கூடாது. குறைந்தது 2 மணி நேரம் நேராக உட்கார்ந்திருக்க வேண்டும். இரவு உணவை மிகவும் தாமதமாக உண்பதை தவிர்க்க வேண்டும். இரவு உணவுக்கும் உறங்கும் நேரத்திற்கும் 3 அல்லது 4 மணி நேரம் இடைவெளி இருப்பது நல்லது. உடல் எடை அதிகம் இருப்போருக்கு அமிலம் சுரப்பது அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு ஹயட்ரல் ஹெர்னியா என்று சொல்லப்படும் வயிற்று உபாதை இருக்கலாம். அதனால் உடல் எடையை குறைப்பது நல்லது. தீர்வு முறைகள். அமிலத்தை குறைக்க பல மருந்துகள் உள்ளன. இவற்றை மருத்துவர் சீட்டு இல்லாமல் கடையில் பெறலாம். டம்ஸ், ஜெலுசில், பெப்டோபிஸ்மால் போன்ற ஆன்டிசைட் முதலில் எடுக்கலாம். அவை உடனடி நிவாரணம் தரும். ஜான்டாக் மாத்திரையும் மருந்து கடைகளில் கிடைக்கும். இவற்றை தவிர பிரைலோசெக், நெக்சியம் போன்ற மாத்திரைகள் அமிலம் சுரப்பதை குறைக்கும். இவற்றை 6 வாரத்துக்கு தினமும் உட்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்தால் வயிற்று புண் ஆறும். அதற்கு பிறகு தேவைப்படும் நாட்களில் மட்டும் எடுக்கலாம். 6 வாரத்துக்கு பிறகும் தினமும் இந்த மருந்து தேவைப்பட்டால் வயிற்று பகுதி நிபுணரை காண வேண்டும். இவர்களுக்கு தொண்டை குழாய் மூலம் கேமரா செலுத்தி வயிற்று பகுதியில் புண் இருக்கிறதா என்று பார்க்கும் எண்டோஸ்கோபி தேவைப்படும். ஒரு சிலருக்கு ஹெச் பைலோரி என்று சொல்லப்படும் ஒருவித நுண்ணுயிர் கிருமி தாக்கம் இருந்தாலும் இந்த உபாதை அதிக நாட்களுக்கு தொடரலாம். அதற்கு தேவையான பரிசோதனைகள் செய்து 10 நாட்களுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் தேவைப்படும். பெரும்பாலும் சரியான உணவு பழக்கம், உடல் எடை மாற்றம் மூலமே இந்த உபாதையை குணப்படுத்தி விடலாம். முடியாதவர்கள் மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். அளவோடு உண்டால் வளமாக வாழலாம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.